SBS தமிழ்.
தமிழகத்தை பொறுத்தளவு சமீபத்திய நாட்களில் ஹிந்தி திணிப்பு அதிகமாக நடக்கிறது என்ற ஒரு கூக்குரல்கள் வந்து கொண்டுள்ளன. நீங்கள் பிற மாநிலத்தில் வாழும் தமிழர், பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டால் தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பு நடக்கிறது, அதனால் அவர்கள் சத்தம் விடுகிறார்கள் என்பதா, அல்லது தமிழர்கள் ஹிந்தி என்றாலே அது திணிப்பு தான் என்பதாக இது ஒரு வெற்று கூச்சல், தேவையற்ற கூச்சல் என்பதாகப்படுகிறதா?
அடிப்படையில் தமிழ் மொழிகளுக்கும் பிற மொழிக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் அடிப்படையில் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிற மொழிகள் ஒரு தொடர்பு சாதனமாகவும் அவர்களுடைய வரலாற்றின் பின்புலமாகவும் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவை. ஆனால் தமிழ் மொழியானது முழுக்க முழுக்க தமிழ் மொழி மரபு வழி சிந்தனையானது வாழ்வியல் தத்துவத்தை மட்டுமே இலக்காக கொண்டு அவைகள்தான் இலக்கியங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே பிற மொழிகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ் மொழியை பயில்வதன் மூலம் மாணவர்களுடைய அறிவு மேம்பாடு, நெறிமுறை, அறம் சார்ந்த செயல்கள் தானாகவே ஊக்குவிக்கப்படும். எடுத்துக்காட்டாக தமிழிலே மிக பழமையான நூல்கள் அல்லது சங்ககால நூல்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே திருக்குறள் உட்பட நான் சொல்லுகிறேன், இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்கின்ற ஒரு சிந்தனை, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்கின்ற ஒரு அறிவியல் தத்துவம், அடுக்கிய கோடி பெறினும் என்கின்ற அந்த ஒரு சொல் இருக்கிறதே, அது கணிதத்திலே கோடி என்றால் என்ன என்று தெரியாத அளவுக்கு உலகமே இருந்த நிலையிலே, டு தி பவர் ஆஃப் என்று ஆங்கிலத்திலே இப்போ சொல்லுகிறோம் அல்லவா, அது இல்லாத நிலையிலும் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் கணிதத்தை இந்த மக்களுக்கு உணர்த்தியிருக்கிறான். இப்படிப்பட்ட அறிவியல், அரசியல், அமைச்சு, குடும்பம், காதல், அறம், மரம், போர் என அனைத்து செயல்களிலும் அறம் சார்ந்த நெறிகளையே தந்திருக்கின்ற அந்த வாழ்வியல் மொழியானது பிற மொழிகளோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு மொழி அல்ல. அப்படிப்பட்ட மொழிக்கு தீங்கு வருகின்ற பொழுது, ஒருவேளை அதன் மூலம் ஏதாவது கலப்பு ஏற்பட்டு பின்னர் அந்த கலப்பானது சற்று அதிகமாக அது ஒரு ஆதிக்கமாகவும், அந்த ஆதிக்கம் இன்னும் சில காலங்களிலே அரசியல் ரீதியாகவும் பாதிக்கப்படுமோ என்கின்ற ஒரு அச்சம் இந்த கடந்த நூற்றாண்டினுடைய தொடக்க கால பகுதிகளில், அதாவது 1930களிலே நீதி கட்சியை சார்ந்தவர்கள், திராவிட இயக்க சிந்தனைகளை கொண்ட மக்களிடையே சரியாக தென்பட்டதின் விளைவாக அன்றிருந்த தமிழறிஞர்கள் இந்தி மொழியை தமிழ்நாட்டிலே கற்பது என்பதே பிற்காலத்திலே தமிழுக்கு தீங்காக முடியும் என்கின்ற ஒரு தொலைநோக்கான பார்வையை கொண்டிருந்த காரணத்தினால் தமிழகத்திலே இந்தி போராட்டம், இந்தி மொழி நமக்கு தேவையில்லைங்கின்ற அந்த உணர்வானது 1938களிலே வெளிப்பட்டது. உடனடியாக அன்றைய அரசியல் காலகட்டத்திலே அதற்கு எதிர்வினைகள் வேறு பகுதியிலிருந்து வந்தன. பின்பு படிப்படியாக அவைகள் புகுத்தப்பட்ட பிறகு 1965 இந்தி மொழியை கட்டாய பாடமாக தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதற்கு எதிராக மாணவர்கள் கலந்தெழுந்தார்கள். அந்த மாணவர் கிளர்ச்சி என்பது நாம் நம்முடைய மொழியோடு சற்றும் தொடர்பில்லாத ஒரு மொழியை படித்து அதிலும் ஒரு அடிப்படை தகுதியான மதிப்பெண்ணை பெற்றால்தான் நாம் அடுத்த வகுப்புக்கு போக முடியும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு அங்கு வந்ததின் விளைவாக எண்ணற்ற தமிழ் மாணவர்கள் மிகுந்த நல்ல மதிப்பெண்களை அறிவியல், கணிதம் போன்ற பாடங்களில் பெற்றிருந்தும் இந்தியிலே 35 மதிப்பெண்களுக்கு குறைவாக இருந்தால் அந்த மாணவர்கள் அடுத்து தேர்ச்சி பெற முடியாது என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்ட போது அதை எதிர்த்து கிளர்ந்தெழுந்தார்கள். அது இந்தியினுடைய திணிப்புக்கு எதிராக, இந்தி மொழியை படிக்க வேண்டும் என்பதற்கு எதிராக அல்ல. அதற்கு ஆட்சியாளர்கள் எவ்வாறு எதிர்வினை ஆற்றினார்கள் என்பதும் வரலாற்றிலே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பின்பு அதன் விளைவாகத்தான் நேரு அவர்களே இந்த மக்கள் விரும்புகிற வரையில் இன்னொரு மொழி திணிக்கப்பட மாட்டாது என்கின்ற அறிவுரையை வாய்மொழியாக அறிவித்தாரே ஒழிய அது சட்டமாக்கப்படவில்லை. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இன்றும் அலுவலக மொழி என்று சொல்லக்கூடிய அந்த இந்தி மொழி, ஆங்கில மொழி இரண்டும் இருந்தாலும் அவைகள் இந்தி மொழி தேசிய மொழி என்று எண்ணுகின்ற அளவுக்கு பரப்புரை செய்யப்படுகின்றன. இந்தியாவினுடைய தேசிய மொழிகள் என்பது 8வது அட்டவணையில் இருக்கின்ற, தற்போது 22 இருக்கின்ற மொழிகள் தான் இந்தியாவினுடைய தேசிய மொழிகள். ஆனால் அந்தந்த தேசிய இன மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே அந்த மொழியை பயன்படுத்த இயலாத ஒரு நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையிலிருந்து நெல்லை வரை செல்லுகின்ற தொடர் வண்டிக்கு பெயர் அந்தோத்தியா விரைவு வண்டி, அந்தோத்தியா எக்ஸ்பிரஸ். சென்னையிலிருந்து மதுரைக்கு செல்கின்ற தொடர் வண்டியினுடைய பெயர் தேஜாஸ் எக்ஸ்பிரஸ். சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்கின்ற விமானத்திலே வருகின்ற பாதுகாப்பு அறிவிப்பு இந்தியிலே நடக்கிறது. இவையெல்லாம் ஒரு மொழியை வளர்க்க வேண்டும் என்பதை விட இந்த மொழியை இந்த மக்களிடையே திணிக்க வேண்டும் என்பதிலே இருக்கின்ற முனைப்பை காட்டுகிறதே ஒழிய, மொழி மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய அறிவை விரிவுபடுத்தலாம் என்கின்ற நல்லெண்ணத்தோடு செயல்பட்டதாக நமக்கு புரியவில்லை. எனவேதான் தமிழ் மக்கள் இந்த தீங்கினை நன்றாக அறிந்து அவர்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறார்கள். அவர்களைப் போலவே தற்போது பிற மாநில மக்களும் தன்னுடைய மொழிக்கு வருகின்ற இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்டு கர்நாடகம், மராத்தியம், வங்காளம், பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலும் இந்தி மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக தற்போது மக்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். இதற்காக புதுடில்லியிலே ஒரு மாநாடு கூட்டப்பட்டு அந்த மாநாட்டில் கூட நானும் கலந்து கொண்டேன். கலந்து தம்முடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறோம். எம்மை போன்று பிற மாநிலங்களில் வாழ்கின்ற மக்கள் அந்தந்த மாநில தேவைக்காக மொழிகளை அறிந்து கொள்வது அல்லது தன்னுடைய பணிகளுக்காக அறிந்து கொள்வது என்பது வேறு. ஆனால் நாம் பிற மாநிலங்களில் வாழ்கிறோம் என்பதற்காக ஒரு தேசிய இனத்தை மொழியை கலப்பதன் மூலம் அவைகளை சிறுமைப்படுத்தி பின்னால் நாம் பண்பாட்டு அடையாளங்களை சிதைத்து விடலாம் என்று எண்ணுகின்ற அந்த கயமை போக்கு இந்தியாவினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்பது என்னுடைய பணிவான கருத்து.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சமீபத்தில் சிட்னிக்கு வருகை தந்திருந்த மும்பை தமிழர் லிமோரியா அறக்கட்டளை தலைவர் குமணராஜன் அவர்கள். உங்கள் வாழ்க்கை பயணம் பாதுகாப்பு துறையிலிருந்து துவங்கி இப்போது தமிழ் மொழி அடையாளம் என்பதாக பயணிக்கிறது. பல முன்னெடுப்புகளை செய்து வருகின்றீர்கள். எப்படி நிகழ்ந்தது இது?
ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் ஒன்று வயிற்று பசியை தீர்த்து கொள்வதற்காக பொருளை சம்பாதிக்க வேண்டியது ஒரு அடிப்படை தேவை. சிந்தனை பசி அல்லது அதற்குத்தான் நான் முதலாக சொன்னது போதே தமிழ் மொழியை படிப்பதன் மூலம் பல்வேறு அறநெறி சிந்தனைகள் இயல்பாகவே மக்களுக்கு மாணவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்ட ஒரு தாக்கம்தான் தமிழிலே அதிகமாக நாம் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. எனவே நாம் நம்முடைய பொருளாதார நிலைத்தன்மைக்காக ஒரு பணியை மேற்கொண்டிருந்தாலும் கூட தமிழ் மொழியில் இருக்கின்ற பல்வேறு நல்வழி சிந்தனை மரபுகளை மக்களுக்கு கொண்டு செல்வதன் மூலம் நம்முடைய குமுகாயத்தை நாம் சற்று மாற்ற முடியும் என்கின்ற எண்ணமானது நான் பணியாற்றி கொண்டிருக்கின்ற காலத்திலே என்னுள்ள வந்தது. அதற்கு அதிகமாக வெத்திட்டவர்கள் மும்பையிலே வாழ்ந்த ஒரு கவிஞர் கலைக்கூத்தன் என்பவர், அண்மையிலே மறைந்த காப்பா அரவாணன், குன்றக்குடி அடிகளார், வா சுபமாணிக்கம், கியாப்பை விஸ்வநாதம், ஆட்சி மொழி காவலர் கி ராமலிங்கனார், இவர்களுடைய பேச்சுக்களை எழுத்துக்களை அதிகம் படித்ததன் விளைவாக தமிழிலே இன்னும் ஆர்வம் அதிகமாகி நாமும் அதுபோன்று ஒரு பேச்சாளராக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வின் காரணமாக தமிழ் இலக்கியங்களை எல்லாம் படித்து அதற்கு பிறகு நாமே ஏன் எழுதக்கூடாது என்று பல்வேறு நூல்களையும் எழுதி நம்மால் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு சில நல்ல செய்திகளை நம்முடைய மொழி கூறுகளை சொல்ல முடியுமோ அதை ஒரு தனி பணியாகவே நான் சற்றப்போ 30-40 ஆண்டுகளமாகவே தொடர்ந்து செய்து வருகிறேன். தற்போது பணியிலிருந்து விடுபட்ட நிலையில் இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனால் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் தமிழ் லெமூரியா என்கின்ற ஒரு மாத இதழ், லெமூரியா அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பானது தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு அறிஞர் பெருமக்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு பண்பாட்டு விடயங்களையும் தமிழ்நாடுடைய இயற்கை சார்ந்த மரபுகளையும் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் உணவு, மருந்து, உடல்நலம் ஆகியவற்றை எப்படி பேண வேண்டும் என்பது பற்றிய செய்திகளையும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு சொல்லித்தருவதோடு மட்டுமன்றி பிற மாநிலங்களிலே பணியாற்றுகின்ற தமிழ் மொழிக்கு வளர்ச்சிக்கு துணை நிற்கின்ற அறிஞர்களுக்கு தொல்காப்பியர் விருது அளித்து வருகிறோம். பிற மாநிலங்களிலே எழுதுகின்ற எழுத்தாளர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே பேரறிஞர் அண்ணா விருது தருகிறோம். பிற மாநிலங்களிலே செவிலியர்களாக பயன்படுகின்ற தமிழ் பெண்களுக்கு, தமிழ் ஆண்களுக்கு மதர் தெரேசா பெயரிலே ஒரு விருதானது அறிவிக்கப்படுகிறது. இதை தாண்டி மாணவர்களுக்கு நம்முடைய மரபு வழி சிந்தனையை தருகின்ற வகையிலேயே திருவள்ளுவர் விருது, தந்தை பெரியார் விருது, பெருந்தலைவர் காமராசர் விருது, அறிஞர் அப்துல் கலாம் விருது, ஔவையார் விருது என சற்றப்போ ஒவ்வொரு ஆண்டும் 50 மாணவர்கள் விருது பெறுகிறார்கள், 3 அறிஞர்கள் விருது பெறுகிறார்கள். இது தவிர கல்விக்கூடங்களிலே நேரடியாக சென்று அந்த மாணவர்கள் மத்தியிலே உரையாற்றி நம்முடைய தமிழ் மொழியினுடைய தொன்மையும் அம்மொழியில் சொல்லப்படுகின்ற செய்திகளினுடைய நன்மையும் எவ்வளவு என்பதை மாணவர்களிடம் எடுத்துச் சொல்லி வருகிறோம். அது நம்முடைய மொழிக்கும் நம்முடைய இலக்கியத்தை காப்பதற்கும் துணை நிற்கும் என்கின்ற வகையிலே இந்த அறக்கட்டளையான செயல்பட்டு வருகிறது.
மிக்க நன்றி ஐயா, மிக சிறப்பான பணிகள் தொடர்க. உங்களது பணி மூலம் தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் அடையாளம் தொடர்ந்து பேணப்படும். மிக்க நன்றி. இவ்வளவு குறுகிய கால பயணத்திலும் SBS ஒலிப்பதிவு கூட முறை வந்து எங்களோடு உரையாடினீர்கள். மிக்க நன்றி உங்களுக்கு. உங்களது பயணம் சிறப்பாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.